الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد وعلى آله وأصحابه وإخوانه ومن آمن ثم اهتدى أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار صدق الله مولانا العظيم படைத்து பரிபாலிக்கின்ற நேர்வழி காட்டுகின்ற வல்லவன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவனேகன் இணை துணையற்றவன் வணங்குவதற்கு தகுதியானவன் உலகத்திலே கண்ணுக்கு தெரிகின்ற தெரியாத எல்லா படைப்புகளையும் படைத்து அவைகளை பரிபாலிக்கின்றவன் அவனை எந்த கண்களும் எந்த கண்களாலும் உலகத்திலே அவனை காண முடியாது ஆனால் எல்லா கண்களையும் அவன் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் உலகத்திலே அவனை பற்றி எந்த சிந்தனையாலும் சிந்திக்க முடியாது ஆனால் எல்லா சிந்தனைகளுடைய யதார்த்தங்களையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் உலகத்திலே எந்த வர்ணனையாளர்களாலும் அவனை முழுமையாக வர்ணித்து விடவும் முடியாது உலகத்திலே இருக்கின்ற பச்சையான காய்ந்த எல்லா மர செடி கொடிகளையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அவைகளுடைய இலைகளின் எண்ணிக்கையையும் அவன் திட்டமாக துல்லியமாக அறிந்திருக்கிறான் கடல்களின் ஆழங்களும் அவன் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான் மலையடி வாரங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆழ்கடல்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அவன் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறான் அப்பேற்பட்ட அல்லாஹு தஆலாவை மீண்டும் நான் புகழ்ந்து துதிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உலகத்திலே உலகத்தார்களுக்கு அருளாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதுவர்கள் குறிப்பாக கடைசி நபியாக கடைசி இறை தூதராக உலகத்தாருக்கு அனுப்பப்பட்ட முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த அத்துணை சஹாபாக்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு பிறகு வந்த தாபிரீன்கள் அவர்களை தொடர்ந்த தபவு தாபிரீன்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் உத்தமர்கள் கியாம பரியந்தம் வரை உலகிலே வாழ்ந்து மறையக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதும் அல்லாஹின் அருளும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகும் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நல்ல விடயங்களை தெளிவாக கேட்டு தெளிவாக பயன்பெறக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக யா அல்லாஹ் அநியாயத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக அநீதத்தை நாம் பிறருக்கு இழைப்பதை விட்டும் பிறர் நமக்கு அநியாயம் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாப்பாயா உலகத்திலே நடைபெறக்கூடிய அநியாயங்களை நீ தடுத்து நிறுத்துவாயாக அநியாயக்காரர்களை அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் உலகத்தை விட்டும் அப்புறப்படுத்துவாயா அநியாயத்தை விட்டும் நமது குழந்தைகளையும் நமது பிச்சடங்களையும் நமது பெற்றோர்களையும் உறவுகளையும் அன்பர்கள் நண்பர்களையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தஆலா ஒரு பாவத்தினை பற்றி அருள்மறை அல் குர்ஆனிலே பல இடங்களில் மிக கடுமையாக கண்டித்து சொல்லியிருக்கிறார் பல இடங்களில் அந்த பாவத்துடைய அகோரத்தை பற்றி அந்த பாவத்துடைய இறுதி முடிவை பற்றி கடுமையாக எச்சரித்திருக்கிறார் மட்டுமல்ல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல ஹதீஸ்களில் அந்த பாவத்துடைய கெடுதிகளை பற்றி அந்த பாவத்தினால் மனிதர்களுக்கு உலகத்திலும் வறுமையிலும் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் அந்த பாவம்தான் அநீதம் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்திலே நடந்துவரக்கூடிய அநியாயங்கள் அநீதம் இருக்கிறதே அல்லாஹு தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே இந்த அநியாயம் பிறருக்கு மனிதர்களால் செய்யப்படுகின்ற அநியாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. நபியே, அநியாயக்காரர்கள் உலகத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களை அல்லாஹு தஆலா மறந்து புறக்கணித்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹி அல்அப்ஸார். அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒரு நாளுக்காக பிற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களை அல்லாஹ் மறந்து விடவில்லை. அவர்களுடைய கூலியை, அவர்களுடைய தண்டனையை அல்லாஹ் அந்த மறுமை நாளுக்காக பிற்படுத்தி வைத்திருக்கிறார். அகோரம் நிறைந்த, அமளி துமளி நிறைந்த அந்த மறுமை நாளிலே அவர்களுடைய தண்டனையை அல்லாஹ் சேகரமாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னல்லாஹு லா யுஹிப்புல் ஜாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று இன்னும் ஒரு இடத்திலே குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஜாலிமூன். அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். அவர்கள் உலகத்திலோ மறுமையிலோ அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அநியாயம் என்று சொன்னால் என்ன? அநியாயம், அநீதம், அட்டூழியம் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? உலமாக்கள் இதற்கு எப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், மிக நுணுக்கமாக இதற்கு வரை விளக்கணம் கற்பித்திருக்கிறார்கள். அநியாயம் என்பது ஒரு பொருளை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே வைக்காமல் அதனுடைய இடம் மாறி வைப்பது அநியாயம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பொருளுக்குரிய இடத்தை, ஒரு பொருளை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அந்த பொருளை வைக்காமல் இருப்பது அநியாயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி பார்த்தால் ஒரு மனிதரை அவருக்குரிய அந்தத்திலே வைக்காமல் அவருடைய அந்தத்தை குறைப்பதும் அநியாயமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காமல் இருப்பது, ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது அநியாயமாக கருதப்படுகிறது. இது அல்லாமல் ஒருபடி மேலாக ஒரு மனிதனுடைய மானத்தை பறிப்பது, ஒரு மனிதனுடைய சொத்தை சுரண்டுவது, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டுவது, ஒரு மனிதனை ஏற்றி தூற்றுவது, சுபஹானல்லாஹ், ஒரு மனிதனை கொலை செய்வது, ஒரு மனிதனை அநியாயமாக அவனை அடிப்பது, எல்லாமே அநியாயம் என்ற அந்த வரைவிலக்கணத்துக்குள் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் அவருடைய மனது நோகின்ற அடிப்படையிலே நடந்து கொள்வது இது அநியாயமாக கருதப்படுகிறது. இந்த அடிப்படையிலே பார்த்தால் இந்த உலகத்திலே நாம் எந்த உலகத்தை திறந்தாலும், பத்திரிகைகள், வானொலிகள், இப்படியாக எந்த உலகத்தை திறந்தாலும் அதிகமான செய்தி மனிதர்களுக்கு நடந்து வருகின்ற அநியாயங்களை பற்றிய செய்தியாகத்தான் இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் மானபங்கப்படுத்தும் செயற்பாடுகளும் பிறருடைய சொத்துக்களை சீண்டுவதும் பிறருடைய, சுபஹானல்லாஹ், அன்பிற்குரியவர்களே, இந்த அநியாயத்தை இஸ்லாம் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ஸுல்மா அலா நஃப்ஸி வஜஅல்துஹு ஃபீமா பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தபாலமு. அடியார்களே, அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை அல்லாஹ்வாகிய எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன். வஜஅல்துஹு ஃபீமா பைனக்கும் முஹர்ரமன், பிறருக்கு அநியாயம் செய்வதை எனக்கு நான் ஹராமாக ஆக்கி இருக்கிறேன், அதே போல அடியார்களாகிய உங்கள் மீதும் அதனை ஹராமாக்கி இருக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யாதீர்கள், ஒருவருக்கொருவர் அநீதம் இழைக்காதீர்கள். அல்லாஹு தஆலா நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. நான் இப்படி செய்கிறேன், நீங்களும் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை என்றும், ஆனால் ஒரு சில வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், அடியார்களே, முஹம்மத் நபி மீது நான் சலவாத்து சொல்கிறேன், எனவே அவர்கள் மீது நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறார். அதே போன்றுதான் நான் அநியாயம் செய்வதை எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார். அடியார்களை அவர்கள் செய்யாத குற்றத்துக்கு ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹு தஆலா குறைவு செய்ய மாட்டார். எனவே அடியார்களே, நீங்களும் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லுகின்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அநியாயம் இருக்கிறதே இமாம் சயீத் இமாம் சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே 70 பாவங்களுடன் அல்லாஹ்வை சந்திப்பது இதனை விட அடியார்களுடைய விஷயத்திலே 1 பாவத்துடன் அல்லாஹ்வை சந்திப்பதை விட அது இலகுவானது. அடியார்களுடைய விஷயத்திலே நீங்கள் 1 பாவத்துடன் அல்லாஹ்வை சந்திப்பது, இது நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கிலே 70 பாவங்களுடன் அல்லாஹ்வை சந்திப்பதை விட கடுமையானது என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்திலே சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களே, நீங்கள் ஒரு வீட்டுக்கு பக்கத்தால் நடந்து செல்கிறீர்கள், அந்த வீடு அப்படியே பாழடைந்து கிடக்கிறது என்றால், ஒரு ஊருக்கு பக்கத்தினால் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள், அந்த ஊர் அப்படியே பாழடைந்து போய் கிடக்கிறது என்று சொன்னால், சுகதேகியாத ஒரு மனிதர் திடீர் என்று ஆரோக்கியமற்று போய்விட்டார் என்று சொன்னால், இவர்களுக்கு மத்தியில் அநியாயம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு மத்தியில் அநியாயம் நடந்ததால் தான் ஒரு ஊரை அல்லாஹு தஆலா அப்படியே பாழடைய செய்கிறார். சேக ஆரோக்கியமான உடலை அல்லாஹு தஆலா நோயுறச் செய்கிறார். அநியாயத்தின் காரணமாக சொத்து செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன என்பதாக சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அலா லஅனத்துல்லாஹி அலல் ழாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்ற அருள்மறை வசனத்திற்கு அவர்கள் தஃப்சீர் செய்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குருவி தன்னுடைய கூட்டுக்குள் மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் தீனி இல்லாமல் இறக்கிறது என்றால் என்ன காரணம் தெரியுமா? எங்கோ ஒரு இடத்திலே ஒரு அநியாயக்காரன் செய்த அநியாயத்தினால் தான் ஒரு பறவை தன்னுடைய தீனி இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இறக்கிறது. அநியாயக்காரன் செய்கின்ற அநியாயத்தினால் சுபஹானல்லாஹ், வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கக்கூடிய மழை கூட தடைபடுகிறது என்பதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அநியாயமாக மனிதர்களுடைய உயிர்களை கொலை செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக, பொருளாதார காரணங்களுக்காக, தங்களுக்கு மத்தியில் நடைபெற்ற சில சில வாக்குவாதங்களுக்காக மனித உயிர்கள் பறிபோகின்றன, மனிதர்களுடைய மானங்கள் பறிபோகின்றன. செய்த ஒரு சிறியோரு தவறுக்காக வருடா வருடம் பேசாமல் இருந்து அவர்களிடம் பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்ற சின்னோரு விஷயத்துக்காக எப்படியெல்லாம் பழிவாங்குகிறார்கள், இரத்தத்தை ஓட்டுகிறார்கள். சுபஹானல்லாஹ், கடனை வாங்கினால் அதனை கொடுப்பது உனக்கு கடமை. கடனை வாங்கிவிட்டு பிறரிடம் பல்லை இழுத்து கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை மறுத்துரைக்கிறார்கள். கடனை கேட்டு சென்றால் எச்சரிக்கிறார்கள், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் அப்படி செய்து விடுவேன், உனக்கு இப்படி செய்து விடுவேன். அன்பிற்குரியவர்களே, உனக்கு என்ன உரிமை இருக்கிறது இப்படி கேட்பதற்கு? அநியாயம் செய்வதற்கு அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்குரிய தண்டனையை பொறுப்பெடுத்திருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நம்மை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நமது உடல் பலகீனமானது, நமது உடல் பலகீனமானது, நாம் அனைவரும் மரணித்த கபருக்கு செல்ல வேண்டியிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு கணம் இதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது என்னிடம் பணம் இருக்க முடியும், என்னிடம் உடல் ஆரோக்கியம் இருக்க முடியும், என்னிடத்திலே அரசியல் பலன் இருக்க முடியும், எது நாளைக்கு இருக்கும் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? என்ன நிச்சயம் இருக்கிறது? இந்த பலமும், இந்த அதிகாரமும், இந்த அறிவும், இந்த ஆற்றலும், இந்த பதவியும் எனக்கு நாளை இருக்கும் என்பதற்கு என்ன அதிகாரம், என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, அநியாயக்காரர்களுடைய கூலியை அல்லாஹு தஆலா உலகத்திலே காண்பிக்கிறார், மறுமையிலும் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாமா சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பவர்கள் தாபியீன்களின் மிகப்பெரிய ஒரு தாபியீன். இவர்கள் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி மட்டுமல்ல, அந்த காலத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு முஃப்தியாக, மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தவர்கள். அவர்களை பற்றிய புகழாரம் அந்த காலத்திலே உலகமெல்லாம் பரந்திருந்தது. அவர்களுடைய காலத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் இருந்தான். இவன் எத்தனையோ உலமாக்களை கொலை செய்தான். அவருடைய ஆட்சிக்கு எதிராக பேசியவர்களுடைய எத்தனையோ உயிர்களை கொய்தான், எத்தனையோ பேர்களை பழிக்கு பழி வாங்கினான். கடைசியாக
சயீது இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொலை செய்வதற்காக இவர் முயற்சி செய்த பொழுது அவர்கள் மறைந்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவருடைய படையாட்களை அனுப்பி சயீது இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொலை செய்வதற்காக அவர் தன்னுடைய இடத்திற்கு அவர்களை வரவழைக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றவர்களாக மிக தைரியசாலியாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சபைக்கு வருகிறார்கள். வந்தவுடனே அவர்களுக்கும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் மத்தியில் நீண்ட ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. இவன் அவர்களை மிக கொச்சையாக பேசுகிறார், அவர்கள் மிக கண்ணியமாக பதில் கொடுக்கிறார்கள். கடைசியாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கூறுகிறார், நான் உன்னை கொலை செய்ய போகிறேன். சயீது இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீ வேண்டியதை செய்வாயாக, அல்லாஹ் என்னோடு இருக்கிறார். இவன் ஆட்சியாளன், அவர் அப்பாவி. இவன் சொல்லுகிறார், நான் உன்னை கொலை செய்ய போகிறேன். அவர் சொல்லுகிறார், நீ வேண்டிய விஷயத்தை செய், அல்லாஹ் என்னோடு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இவன் அவனுடைய வேலையாளை கூப்பிட்டு இவரை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் சயீது இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிஸ் சில திருமறை வசனங்களை ஓதுகிறார்கள். தன்னுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்புகிறார்கள். சயீது இப்னு ஜுபைர் கிபிலாவின் பக்கம் முகத்தை திருப்புகிறார்கள், அநியாயமாக கொலை செய்யப்படுவதற்காக. இந்த நேரத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் அவருடைய முகத்தை நசாராக்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கிபிலாவின் பக்கம் திருப்புங்கள் என்று சொல்கிறார். அவர் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள், எந்த பக்க முகம் திருப்பினாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த குர்ஆனை ஓதிவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்கிறார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்மா லா துஸல்லித் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பஅதி அலா அஹத். யா அல்லாஹ், எனக்கு பின்னால இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எத்தனையோ நிரபராதிகளை கொலை செய்து விட்டான், எனக்கு பின்னால இவனை யாரின் மீதும் நீ சாட்டி விடாதே, யாரின் மீதும் இவனை சாட்டி விடாதே என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 15-16 நாட்கள் போகல்ல, உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க வரலாற்றில், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு கடுமையான ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த காய்ச்சலினால் அவன் உளர ஆரம்பிக்கிறான். கண்ணை மூடினால் அவன் கண்ணை மூடினால் உளறிக்கொண்டு கண்ணை திறந்து, சயீது இப்னு ஜுபைர், நான் யாரை கொலை செய்தேனோ அந்த சயீது இப்னு ஜுபைர் என்னுடைய கழுத்தை நசுக்குகிறார்கள், என்னை வந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்று அவன் கதற ஆரம்பிக்கிறான். 15-16 நாள் போகல, அதே காய்ச்சல் அந்த மனிதர் இறந்து விடுகிறார். ஒரு மனிதர் அவரை கனவுல கண்டு கேட்கிறார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபே, அல்லாஹ் உன்னோட எப்படி நடந்து கொண்டான்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்னாரே, நான் எத்தனையோ நிரபராதிகளை கொலை செய்தேன், அத்தனை பேருக்கும் பதிலாக அல்லாஹ் என்னை ஒவ்வொரு தடவை கொலை செய்தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை நான் கொலை செய்ததற்கு, சயீது இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நான் கொலை செய்ததற்காக அல்லாஹ் என்னை 70 தடவைகள் கொலை செய்தார் என்பதாக சொன்னான். கனவுல சொல்லுகிறார். ஒரு பாடத்திற்காக அல்லாஹு தஆலா இப்பேற்பட்ட வரலாற்றுகளை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் சென்று திரும்பி வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, ஹபஷாவுல எத்தியோப்பியாவுல நீங்க பார்த்த ஆச்சரியமான ஏதாவது செய்திகளை இருந்தா சொல்லுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க பார்த்த ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ், நாங்க போற நேரத்தில் எத்தியோப்பியாவில் ஒரு கிழவி ஒரு மூதாட்டி தனக்கு மேல ஒரு தண்ணீர் பாத்திரத்தை சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த மூதாட்டிக்கு பின்னால் ஒரு வாலிபன் பின்னால் வைத்து அந்த மூதாட்டிய கேலி செய்வதற்காக கிண்டல் செய்வதற்காக பின்னால போய் அந்த மூதாட்டியுடைய தோலை பிடிச்சி அப்படியே தள்ளிவிட்டார். அந்த பெண்மணி அப்படியே கொண்டு போய் கீழே விழுந்தா, அந்த பெண்ணுடைய தோல்ல இருந்த தண்ணீர் துருச்சி அப்படி கீழே விழுந்துச்சு. விழுந்து அதை அப்படியே உடஞ்சிச்சு. அந்த பொம்புளை எழும்பி திரும்பி பார்த்து சொன்னா, யா உதர், ஏ அநியாயக்காரனே, கியாமத்து நாள்ல அல்லாஹ் இந்த அரிசை நட்டி வச்சுட்டு அடியார்களுக்கு மத்தியில தீர்ப்பு செய்கின்ற பொழுது உன் கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகிறாள். அந்த பெண்மணி யாரு தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவ பொம்புல, ஒரு கிறிஸ்டியன்கள். அப்படிப்பட்ட ஒரு மூதாட்டி இப்படி சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பொம்புல சொன்னது உண்மை, அந்த பொம்புல சொன்னது உண்மை, சதகத், உண்மை சொல்லிட்டா. கியாமத்து நாள்ல அல்லாஹ் அந்த கிறிஸ்தவ பெண்ணுக்காகவும் அந்த வாலிபனிடத்துல பழிக்கு பழி வாங்குவா என்பதாக சொன்னார்கள். ஒரு கொம்புள்ள ஆடு இன்னும் ஒரு கொம்புள்ள ஆட்டை குத்தி இருந்தால் அதற்காகவும் கியாமத்து நாள்ல பழிக்கு பழி வாங்கப்படும். அன்பிற்குரியவர்களே, அடியார்களுடைய விஷயத்துல அநியாயம் செய்யறது இருக்கிறே, இது மிகப்பெரிய விரீதங்களை கொண்டு வந்து சேர்த்திரும், எங்களுடைய பட்ட பதவிகள் எல்லாம் பறிச்சிடும். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது சில உருக்கமான உபதேசங்களை செய்தார்கள். சொன்னார்கள், யா முஆத், முஆதே, நீங்க இந்த இடத்துல என்ன விட்டு பிரிஞ்சு சொல்றீங்க, கொஞ்ச காலத்துக்கு பின்னால் நீங்க திரும்பி மீண்டும் மதீனாவுக்கு வருவீங்க, ஆனா இந்த கபருக்கும் என்னுடைய மஸ்ஜிதுக்கும் பக்கத்தால் நீங்க நடந்து போவீங்க, என்ன பார்க்க மாட்டீங்க, நான் பௌத்தாக இருவேன் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நேரம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் நபி அவங்களை இப்படி திரும்பி பார்த்திருந்தா என்னுடைய மனசு வெடிச்சு நான் அப்படியே மௌத்தாக இருப்பேன். அந்த அளவு கவலையும் கண்ணீரும். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, யா முஆத், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், மறந்துடாதீங்க, உங்க நீங்க ஒரு தலைவராக ஒரு பொறுப்புதாரியாக நீங்க யமனுக்கு போறீங்க, இத்தகை தஅவத்தல் மபுலூம், அநியாயம் செய்யப்பட்டவன் துஆவை நீங்க பயந்து கொள்ளுங்க, ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது, அவன் காஃபிரோ முஸ்லிமோ. அநியாயம் செய்யப்பட்டவன் கையேந்தி பதுவா செஞ்சிட்டா அந்த பதுவா அவனுக்கு பழிச்சிரும், அந்த அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவை நீ பயந்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனால மனைவிக்கு அநியாயம் நடக்கக்கூடும், மனைவியால கணவனுக்கு அநியாயம் நடக்கக்கூடும், பெற்றோர்களால குழந்தைகளுக்கு அநியாயம் நடக்கக்கூடும், குழந்தைகளுடைய உரிமைகளை கொடுக்காமல் இருக்கிறார்கள் பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யாமல் இருப்பதை அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. அயல் வீட்டார்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடும், ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரால தன்னுடைய ஏனைய மக்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடும். அன்பிற்குரியவர்களே, நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும், பயந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவம் பதிக்கப்பட்ட நபி, அல்லாஹ்வினால் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி, அர் ரசூலுல் மஅசூம், பாவம் செய்யறதை விட்டு அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துட்டார். இருந்தும் கூட வீட்டிலிருந்து வெளியாகின்ற பொழுது காலை எடுத்து வச்சு என்ன துஆ ஓதுவாங்க தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அஸ்லிம அவ் உஸ்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, யா அல்லாஹ், நான் பலி தவறுவதை விட்டும் பிறரை வழி கெடுப்பதை விட்டும் உள்ளத்துல பாதுகாப்பு தேறேன், அதே மாதிரி நான் பிறருக்கு அநியாயம் சேர்த்த விட்டும் பிறர் எனக்கு அநியாயம் சேர்த்த விட்டும் உள்ளத்துல பாதுகாப்பு தேறேன் என்பதாக சில விஷயங்களை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அநியாயத்துடைய விபரீதம் மிக கடுமையானது. பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்றுல அப்பாசிகளுடைய ஆட்சி காலத்துல ஒரு மந்திரி என்ன செய்யறார் என்றால், அந்த காலத்திலிருந்து ஒரு மூதாட்டியுடைய நிலத்தை அப்படி அபகரிச்சிட்டார். அந்த மூதாட்டி வயசாளி பொம்பளை பேச்சு அந்த அமைச்சரிடத்துல போய், என்னுடைய வயலை தந்துருங்க, என்னுடைய நிலத்தை தந்துருங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அதுதான். இவர் கேட்டாரு, எத்தனை வருஷமா நீ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரி, அந்த பெண் சொல்லுகிறாள், 40 வருஷமா. இந்த மனிதர், இந்த மினிஸ்டர் அதிகாரி என்ன சொல்றார் தெரியுமா, 40 வருஷம் அந்த நிலத்துல நீங்க திண்டது போதும், இப்ப எங்களுக்கு தந்துருங்க. போய் மௌத்தாக படிக்கிறார். அந்த பெண் அழுதுச்சு, சொன்னா, அந்த நிலத்தை நீ திருப்பி தராட்டி எல்லாவற்றில் நான் பதுவா செய்வேன், சாபமிடுவேன். அவர் சொன்னாரு, அவர் சிரிப்பாக கேலியாக சொன்னாரு, சஹஜ நேரத்தில் எழுப்பி பதுவா செய்வேன். 2 மாசம் போகல அந்த பெண்ணுடைய பதுவா, 2 மாசம் போகல. எந்த அரசனுக்கு கீழே இவர் மந்திரியாக இருந்தாரோ அந்த அரசனுக்கு இவரோட கோபம் ஏற்படுது. அப்பாசிகளுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு செய்தி, கோபம் ஏற்படுது. அரசன் ஆர்டர் போறார், இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி அவன் சிறையில் அடைக்கப்படுகிறார். அரசன் கோபம் தீரல்ல, சொல்றார், அவருடைய 2 கையையும் 4 கையும் வெட்டுங்க, 2 கையும் 4 கையும் வெட்டப்படுது, கோபம் தீரல்ல சொல்லப்படுது. அவரை கழுத்தை வெட்டி அவர் நிலத்தில் புதைச்சிருங்க. ஒரு மூதாட்டியுடைய ஒரு பலகீனமான ஒருவருடைய துவா சஹை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சயீத் இப்னு ஜைத் ரஹ்மத்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, இவர்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஒரு பொம்பளை என்ன செய்கிறார் என்றால், அந்த ஊர் நீதிபதி இடத்துல காது இடத்துல பேசி, இது எனக்கு சொந்தமான நிலம், இதை சயீத் இப்னு ஜைத் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி அபகரித்து விட்டார் என்று அபாண்டமாக பழி சுமத்துகிறார். இந்த சஹாபி போய் என்ன சொன்னார் தெரியுமா, காது இடத்துல, காது அவர்களே, இந்த நிலம் இது எனக்கு சொந்தமானது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். இந்த பெண் என் மீது வீட்பழி சுமத்துகிறாள், நான் அந்த நிலத்தை விட்டுவிடுகிறேன், அது எனக்கு தேவையில்லை. இந்த பெண் வீட்பழி சுமத்தியதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு 2 கையையும் ஏந்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன் காரத் காதிபா, இந்த பொம்பளை பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால் فأعمي بصرها இந்த பெண்ணுடைய பார் கண்ணை குருடாக்கி விடுவாயாக وجعل قبرها في ارضها அந்த பெண்ணுடைய அந்த எந்த பூமியை பொய்யாக அபகரிச்சாலோ அந்த பூமியில அந்த பெண்ணுடைய கபரையும் ஆக்குவாயாக என்பதாக சொன்னாங்க. கொஞ்ச காலம் போகல அந்த பெண்ணுடைய கண் குருடாகுது. அந்த பெண் குருடோட சற்று தடுமாறி எந்த பூமி அபகரிச்சாலோ அந்த பூமியில நடந்துட்டு இருக்க கூட அதே பூமியில ஒரு கணத்துல விழுந்து அப்படியே அந்த கணரை அந்த பெண்ணுடைய கபராக மாறுகிறது. அனுபவிக்க மாட்டார்கள், அனுபவிக்க மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒருவருடைய கடனை வாங்கினோமா, ஒரு இடத்துல சொத்தை நாங்க வாங்கினோமா, நாங்க நினைக்கோடும் அநியாயமாக நான் இவருடைய தகுதி இல்லாமல் இந்த சொத்தை நான் வாங்குகிறேன், அநியாயமாக ஏமாற்றியதனை நான் விற்கிறேன், என்னுடைய லாபத்தை என்னால் அனுபவிக்க முடியாது, என்னுடைய சந்ததியாலும் என்னுடைய லாபத்தை அனுபவிக்க முடியாது, ஏன் அநியாயமாக வாங்கியேன். ஒருவருடைய மனதை உடைத்து அவரை ஏமாற்றி அவருடைய சொத்தை நாம் அனுபவிக்கிறோம். நினைச்சு கொள்ள வேண்டும், இது ஒரு ஒன்று ரெண்டு நாள் என்னுடைய விபரீதம் வாழ்க்கை முழுக்க இருக்கும். 40 வயசுல 50 வயசுல அநியாயம் நடக்குதா, 20 வயசுல நோயாளியானவர்களை பைத்தியம் பிடித்தவர்களை அநியாயமாக கேது செய்கிறோமா? நாங்க 80 வருஷம் வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய விபரீதத்தை உலகத்திலும் அனுபவிச்சு மறுமையிலும் அனுபவிக்கிற கட்டாயம் வந்திருக்கு. அன்பிற்குரியவர்களே, ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பராமிகாக்களுடைய ஆட்சி காலத்துல பராமிகாக்கள் என்பவர்கள் இவர்களும் பெரிய அரசர்களாக ஆழ்ந்தவர்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்துல ஆட்சி செஞ்சு கொஞ்ச காலம் போகல, இவர்களை இன்னும் ஒரு கூட்டம் வந்து அடக்கி அவர்களுடைய ஆட்சியாளர்களை எல்லாம் பிடிச்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. அடைச்ச நேரத்துல ஹாலிஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், இவரும் அவரோட வாப்பா யஹ்யா ரெண்டு பேரும் சிறுவையில் இருக்கிறாங்க, சிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரம் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்துல ஹாலித் அழுகிறார். பாப்பா கேட்கிறார், மகன் ஏன் அழுகுறீங்க? ஹாலித் சொல்றார், இல்ல எவ்வளவு பெரிய ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தோம், எவ்வளவு பெரிய அரச சிம்மாசனங்கள்ல உட்கார்ந்து பெருமிதமாக பெரிய அடிப்படையில இருந்தோம், ஆனா இப்ப சிறைக்குள்ள முடங்கி போய் கண்ணியம் எல்லாம் பேய்த்து நாங்க இப்படி போய் இருக்கிறோமே. பாப்பா யஹ்யா சொன்னார் ஹாலித பார்த்து, என்ன விஷயம் தெரியுமா? நாங்க செஞ்ச அநியாயங்கள் இருக்கிற மக்களுக்கு, நாங்க ஆட்சியில் இருக்கக்கூட அதிகாரத்தில் இருக்கக்கூட எங்களோட கண் மூடி இருந்துச்சு, மக்களுக்கு செஞ்ச அநியாயம் இருக்குது, யாரோ இரவு நேரத்துல கண்ணீர் வடிச்சு எல்லா இடத்துல எங்களுக்கு பதுவா செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய பதுவாவுடைய விளைவைத்தான் நாங்க இப்ப சந்திக்கிறோம் என்ப வாப்பா மகனுக்கு புத்திமதி சொன்னார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அநியாயக்காரன் அல்லாவிடத்துல துவா செஞ்சிட்டானா, அவனுடைய துவாவை நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த துவாவை பூமியிலிருந்து வானத்துக்கு உயர்த்தி அந்த துவாவை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக, கொஞ்ச காலம் போனாலும் பரவாயில்லை, கொஞ்ச காலத்துக்கு பின்னால சரி உனக்கு நான் பதில் சொல்லுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் அந்த பதுவாவை பார்த்து சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதனால் தான் அநியாயக்காரர்களுடைய பதுவாவை நாங்கள் பயந்து கொள்ளோனும், எங்களால் அநியாயங்கள் நடந்து விடாம நாங்க பாதுகாத்துக் கொள்ளோம். அநியாயத்துடைய விபரீதம் மிக கடுமையானது. ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறார், தன்னுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் மீன்களை பிடிச்சிட்டு போறாரு. போகக்கூடிய நேரத்துல ரோட்ல வந்த ஒரு ஆள் அவர் என்ன செய்கிறார், அவருடைய பலம் அவருடைய அதிகாரம் இந்த மீன் அவரிடத்துல பைபோஸாக பறிக்கிறார். எனக்கு தந்திரி இந்த மனிதர் அழுகிறார், இந்த மீன் இது நான் கஷ்டப்பட்டு பிடிச்சது, இந்த குழந்தைகளுடைய வயிற்று பத்திக்குரிய மீன். அவர் சொல்லுகிறார், நீ வேற மீன் பிடிச்சுக்கோ, இந்த மீனை தந்துட்டு பெய்திரு. பைபோசாக அந்த மீனை பறித்துக் கொள்கிறார், போஸ்ட் பண்ணுகிறார். பறித்துட்டு போய் வீட்டுல அந்த மீன் அறுக்கின்ற பொழுது அந்த மீனுடைய ஒரு முள்ளோ ஏதோ ஒன்று இவரை குற்றி விடுகிறது. சுபஹானல்லாஹ், அந்த மனிதனுடைய மனது எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடித்த மீனை எவனோ ஒருவன் சூறையாடுகிறானே, இந்த மனிதர் என்ன பதுவா செய்தாரோ என்னமோ, அந்த மீனுடைய முள் இவருடைய கையை தைத்து விடுகிறது. சுபஹானல்லாஹ், இவருக்கு நோவு தாங்க முடியவில்லை, ஒரு சில நாட்கள் பொறுக்கிறார் முடியவில்லை. வைத்தியரிடம் போனால் வைத்தியர் சொல்லுகிறார், நீண்ட விஷம் உங்களோட முள்ளு ஏறிச்சு உங்கட கையில, உங்களோட இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் உங்களோட விரல துண்டிக்கணும், விரல் துண்டிக்கப்படுவது, மீண்டும் நோய் குணமாகவில்லை. வைத்தியர் சொல்லார், உங்களோட மணிக்கட்டால வெட்டணும், அதுவும் சரிவரவில்லை, உங்களுடைய முழங்கை அதுவும் சரிவரவில்லை, உங்களுடைய சந்தினால் இதனை வெட்ட வேண்டும். இவர் ஒரு மனிதரை சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த நோய் இது சின்னொரு விஷயம், இது நடந்தது மீனுடைய முள்ளு விஷயம் அல்ல, நீங்க யாருக்கு அநியாயம் செஞ்சிருப்பீங்க, ஆள் தெரிஞ்சா போய் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்க என்பதாக அவருக்கு சொல்லி அனுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, அநியாயக்காரருடைய துவா எங்காலா வந்து அடையும் என்பது நமக்கு தெரியாது. அநியாயம் எங்களால் நடந்திருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? அன்பிற்குரியவர்களே, ஒன்று, நாம் பிறருக்கு அநியாயம் செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறர் நமக்கு அநியாயம் செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறியாத காலத்தில், அநியாயத்தை பற்றிய விபரீதத்தை தெரியாத காலத்தில், ஒருவருடைய சொத்தை சூறையாடிட்டோம், ஒருவருடைய காணி ஒரு சாண நாங்க பிடிச்சிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கை, கியாமத்து நாள்ல அல்லாஹ் பூமியை மாலையாக போடுவார், அந்த இடிவு எனக்கு தேவல்ல, எனக்கு இப்ப பயமாக இருக்குது. நேற்று அவருடைய கால கையை பிடிச்சி, சரி நாங்க மன்னிப்பு கேட்கறது தான் இதற்குரிய முறை. மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்களோட காணியை நான் அபகரிச்சுட்டேன், உங்களோட சொத்தை நான் அபகரிச்சுட்டேன், உங்களுக்கு இப்படி நான் அநியாயம் செஞ்சுட்டேன். சிலர் இருக்கிறாங்க, சின்ன ஒரு விஷயத்துக்காக சூரியம் செய்கிறார்கள். சூரியம் செய்யக்கூடியவனுக்குரிய தண்டனைய உலமாக்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. சூரியம் செஞ்சா அவனை இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றால் அவனை கழுத்தால் வெட்டி கொலை செய்வதுதான் சூரியக்காரனுக்குரிய தண்டனை. அன்பிற்குரியவர்களே, சூரியம் இருக்கிறதே மிகப்பெரிய பாவம். சஹீஹ் முஸ்லிம்ல, புகாரி ஷரீப்ல மிக நீண்ட ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. சின்ன ஒரு விஷயத்துக்காக திருமணம் பேசுகிறார்கள், அவர் மீது கொண்ட பொறாமையால இவர் சூரியம் செய்கிறார், எங்கேயோ செய்து எந்த ஒரு அந்நியனையோ பிடிச்சு சூரியம் செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, செஞ்ச சூரியத்தை அல்லாஹு தஆலா உங்கள் மீது மாற்றி விடுவார். அந்த இவர் செய்த, இவர் சூரியத்தால பாதிக்கப்பட்டவர் செஞ்ச பதுவா இருக்கிறே, நீங்க அவருக்கு செஞ்ச சூரியத்தை போல 10 மடங்கு முசீபத்தை உங்கள மட்டுமல்ல சந்ததிகளையும் அது தாக்க ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சிடுவார், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் நாம் அநியாயம் செய்யணும்? அல்லாஹ்வுல கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு இன்ன சொத்து தேவை, நீ இந்த பாவத்தை மன்னிச்சுட்டு எனக்கு இதத்தா, எனக்கு இப்படிப்பட்ட மனைவி தேவை, நீ எனக்கு தா, இப்படிப்பட்ட குழந்தை தேவை. அல்லாவிடத்துல கேட்கறத விட்டுட்டு மற்றவர் மீது கொண்ட பொறாமையால அவருடைய உயிர்ல, அவருடைய மானத்துல, அவருடைய அறிவுல, அவருடைய அழகுல, மனைவியில, சொத்துல ஏன் நாங்க கையடிக்க வேண்டும்? அல்லாவிடத்துல மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது தகவல்களே. உலகத்திலும் தான், மறுமையிலும் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி அல்லாவிடத்துல, அல்லாஹும்ம ரப்பி ஹப்லி முல்கல்லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, யா அல்லாஹ் எனக்கு நீ யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை தா என்று துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் உலகத்தையே ஆட்சி செய்யற பாக்கியத்தை கொடுக்கலையா? எங்களுக்கு அல்லாஹ் ஹைர எழுதியிருந்தா தருவார். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அல்லாஹ் அவரத்துல துவா செய்கின்ற பொழுது, யா அல்லாஹ் இதை எனக்கு தா என்று ஒரு பொருள் துவா செய்யக்கூடாது. இந்த பெண்ண மனைவியாகத்தா, இந்த கடையை எனக்கு உரிமையாகத்தா, இந்த பொருளைத்தா என்று கேட்கக்கூடாது. ஏன்? சில நேரத்துல அந்த பொருள் வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய சோதனையாக வந்து கூடவும் வந்து சேரும். சில கட்டங்கள் அல்லாவிடத்துல, யா அல்லாஹ் இதுல ஹைர் இருந்தால் எனக்கு நீ இதனை தருவாயா, இந்த ஆட்சியில இந்த அதிகாரத்துல ஹைர் இருந்தால் இதனை எனக்கு தருவாயா, இந்த சொத்துல எனக்கு ஹைர் இருந்தால் அதனை தருவாயா. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்திஹாரா என்கிற துவாவை படித்து தந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பிறருக்கு நாம் அநியாயம் செய்யறத கொஞ்சமாவது நினைச்சிடக்கூடாது. அநியாயம் செய்யறவன், நாம் அநியாயம் நடக்குகின்றது என்பதை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும்? 3 விடயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். முதலாவது, அநியாயம் நடைபெறுவதை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2வது, நாம் ஒருவருக்கு அநியாயம் செய்தால் என்ன செய்ய வேண்டும்? பிறர் நமக்கு அநியாயம் செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3வது விஷயம், உலக ஊரிலே, பள்ளிவாசலிலே, பக்கத்து வீட்டிலே, நாட்டிலே எங்கேயாவது அநியாயம் நடக்கிறதை நாம் கண்டால், நாம் ஒன்று, அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த நமக்கு சக்தி இருக்கும் அல்லது சக்தி இல்லாமல் இருக்கும். அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துவதற்குரிய சக்தி நமக்கு இருந்தால் நிச்சயமாக அதனை நாம் தட்டி கேட்க வேண்டும், அந்த அநியாயத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அநியாயம் செய்கிறான் நமது தோழர், நமது நண்பன், இன்னும் ஒருவருடைய சொத்துல விளையாடுறான் என்பது நமக்கு தெரிகிறது என்றால் அவனை தடுத்து நிறுத்துறது நம் மீது கடனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அநியாயம் செய்யறது தெரிஞ்சும் இவருக்கு அதனை தடுத்து நிறுத்துற சக்தி இருந்தும் இவர் அதை செய்யாட்டி அவருடைய அநியாயத்துல இவரும் கூட்டாளி, அவருக்கு கிடைக்கிற பாவம் இவருக்கும் வந்து சேரும் என்பதாக சொன்னார். தடுத்து நிறுத்த வேண்டும், அவருடைய கரத்தை ஒடுக்க வேண்டும், அவனை தட்டி கொடுத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயக்காரனுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. எப்படி உதவி செய்வது? அவருடைய கையை தடுத்து நிறுத்துறதுதான் நீங்க செய்யற உதவி. அவரை தாக்குவது அர்த்தமல்ல, அவனை தலையை தடவியாவது அவனுக்கு புத்தி சொல்லி, நண்பனே, மகனே, தோழனே, சகோதரனே, நீ செய்யறத்தால ஏற்படுற விளைவு இருக்குதே, நீ அனுபவிக்க மாட்டாய், அந்த விளைவு நீ வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கிற அந்த துருப்பாக்கியம் ஏற்பட்டுடும், அல்லாஹ் பயந்துகோ, உட்டு இந்த விஷயத்தை விட்டு போடுங்க என்று நீங்க அவருக்கு 4 வார்த்தை சொல்லுங்க, அதன் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், அவரும் அநியாயத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார். அவரை தடுத்து நிறுத்த வேண்டும், ஆட்சியங்களுக்கு சக்தி இல்லையா? 2வது விஷயம் என்ன தெரியுமா? அநியாயம் நடக்கின்ற பொழுது நாம் மனதார தெரியுது அநியாயம் நடக்கிறது என்று நினைச்சு அதை நாங்கள் மனதார வெறுக்கோம். அநியாயமும் நடக்குது, யாரெல்லாம் இந்த அநியாயத்தை விட்டு என்ன பாதுகாத்து என்னால தடுத்து நிறுத்த இயலாது, அதனை நாங்கள் மனதால வெறுக்கிறது. அதை தடுத்து நிறுத்துறவர்கள் யாராவது எங்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்காவது அதனை சொல்லி தடுத்து நிறுத்துவதற்குரிய முயற்சிகளை எடுப்போம். இரண்டாவது விஷயம், நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம், ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த பொருளை அபகரித்தோமோ, என்ன விஷயத்தை செய்தோமோ அவர்கிட்ட சொல்லி உன பொருளை இப்படி நான் தவறுதலாக எடுத்துட்டேன், அல்லாஹ்வுக்காக இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, உலகத்துல மௌத்து வந்துடும், இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, அது கோடிக்கணக்கான சொத்து பெருமதியா பொருளாக இருக்கட்டும், கொடுத்துருங்க, இது எங்களுக்கு தேவையில்ல, எல்லாம் மண்ணோடு மண்ணாகிறோம், ஆனா நாளை மறுமையில் எனக்கு சொருக்கம் தேவை, என்னுடைய சந்ததி உலகத்தில் நிம்மதியாக வாழணும், நான் தான் கஷ்டப்பட்டேன், என் குழந்தைகள் கண்ணியமாக வாழணும் என் நினைச்சி தௌபாவுக்காக அப்படியே திருப்பி கொடுத்துருங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வார். மூணாவது விஷயம், எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டதுன்னு சொன்னால் நாங்க எடுத்த இடத்திலே எடுத்து பதுவா செய்யறதில்லை, ஏதோ அநியாயம் செய்யறவன் தெரியாம அநியாயம் செய்யறான், ரெண்டு கையை முசத்தியால்லா இந்த மனிதனுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, அநியாயத்தை விட்டு மன பாதுகாப்பாயாக என்று நீங்க துவா செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான், அந்த மனிதனுக்கு ஹிதாயத் கிடைச்சிட்டு அவன் முழு பலத்தையும் அவன் தீனுக்காக பாவிக்கிறான், உன கபருக்கு அத்தனை நன்மைகளும் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு இயலாத கட்டத்துல நீங்க பதுவா செய்ய வேண்டிய நிர்பந்தம், நீங்க பதுவா செய்யறதை யோசிக்க வேண்டும். கோபத்தால குழந்தைகளுக்கு பதுவா செஞ்சு எத்தனையோ பேர் வாழ்க்கை முழுக்க குழந்தையை பார்த்து அழுகிறவங்க இருக்கிறார், கோபத்தால மனைவியை தவிச்சு வாழ்க்கை முழுக்க மனைவியை பார்த்து அழுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறார், பதுவா செஞ்சு அது பலிச்சதுக்கு பின்னால நாங்க அழுது வேலை இல்லை, பாப்பா மகனை சபிக்கிறதே, மகன் பாப்பாவை பதுவா செய்யறதே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பதுவா செய்றீங்க சாபம் இடுறீங்க, நீங்க செஞ்ச சாபம் என்ன செய்யும் தெரியுமா, பாரத்துக்கு உயர்த்தப்படுகிறது, அந்த சாபம் யாருக்கு நீங்க அந்த சாபத்தை செய்தீர்களோ அந்த சாபத்துக்கு அவர் தகுதியானவராக இருந்தால் அந்த சாபம் அவரை வந்தடைகிறது, அவர் தகுதியற்றவராக இருந்தால் நீங்க செஞ்ச சாபத்துக்கு அவர் தகுதி இல்லை, அவர் செஞ்சத்தை விட நீங்க கூடுதலாக சாபம் செஞ்சிட்டீங்க, அந்த சாபம் திருப்பியும் அந்த பதுவா உங்களையே வந்து தாரும் என்பதாக சொன்னார். மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் சகோதரர்களே, அவர்களுக்காக துவா செய்வதே இயலாத கட்டத்தில் நாங்கள் ஏதாவது பாயத்தொடர்ந்து சொல்லிட்டோம், அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொண்டு விடுவான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்யறதை விட்டும் எங்களை பாதுகாப்பானா, யா அல்லாஹ் அநியாயம் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா, அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, யா அல்லாஹ் எங்களை அறியாம எத்தனையோ விதமான அநியாயங்களுக்கு நடந்துச்சு, யா அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன், لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين, لا اله الا انت سبحانك انا كنا من الظالمين. அநியாயத்தை விட்டு நீங்களை பாதுகாப்பாய் யா ரஹ்மானே, நாம் பிறருக்கு அநியாயம் செய்யறதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, எங்களால் அநியாயம் நடக்கிறதை விட்டு பாதுகாப்பாயா, யா அல்லாஹ் யாருடைய அநியாயமும் யா அல்லாஹ் எங்களை வந்து அடைவதை விட்டு பாதுகாப்பாயா, சலாமத்தான நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் சித்ராக்கள் நிறைஞ்ச காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், கெடுபிடிகள் நிறைந்து கொண்டிருக்கிறது யா அல்லா, அற்ப சொற்ப காரணங்களுக்காக இரத்தங்கள் ஓட்டப்படுகின்றன யா அல்லா, யா அல்லா அற்ப துனியாவுக்காக யா அல்லா, அற்ப ஆட்சிகளுக்காக யா அல்லா, எத்தனையோ விதமான யா அல்லா வெறித்தனங்கள் யா அல்லா நடைபெறுகின்றன யா அல்லா, எங்களை பாதுகாப்பாயா, உங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பாயா, யுவதிகளை பாதுகாப்பாயா, குழந்தைகளை பெற்றோர்களை உற்றார்களை உறவினர்களை பாதுகாப்பாயா, எங்களுடைய முஸ்லீம் நாட்டை பாதுகாப்பாயாக யா அல்லா, முஸ்லீம்களை இந்த நாட்டிலே பாதுகாப்பாயாக யா அல்லா, இஸ்லாமிய நாடுகளை பாதுகாப்பாயா, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாப்பாயா யா அல்லா, பாவங்களை மனுச்சி தினத்திற்கு ரோசுக்குரியவங்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே, நல்ல விஷயங்களை கேட்டு யா அல்லா வாழ்க்கையில யா அல்லா அமல் செய்கிற பாக்கியத்தை தருவாயாக, கெடுதிகளை விட்டு முற்றாக தவிர்ந்து உன்னுடைய ரஹ்மத்தையும் அன்பையும் அருளையும் பெற்று தினத்தில் திருதௌஸ்லே அல்லா மனைவி மக்களோட பெற்றோர்களோட உற்சாக உறவினர்களோட ஒஸ்தாதுமார்களோட வீச்சு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வாயாக ரஹ்மானே, என்னோட துவாக்களை ஏற்று கபூல் செய்வாயா, வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.